தான். அப்போ ஒரு சமூகத்தினுடைய அறத்தின் அடிப்படையாக ஒரு தலைவரை நாம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், திரும்பவும் நான் சொன்ன விஷயத்துக்கு தான் நான் வரேன், வீடுகளில் அறம் இல்லாமல் சமூக வீதிகளில் அந்த அறம் வந்துவிட முடியாது என்பதுதான் என் கருத்து.
நானும் ஒரு ஸ்பீக்கர் ஆக்சுவலி, சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன், மெயினாக வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸில். எங்கள் என்ஜிஓலேருந்து நாங்கள் போவோம். போகிறதுக்கு முன்னாடி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து உங்களோட வீடியோஸ் தான் உட்காந்து நோட்லலாம் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் ஆட்டை போட்டு போய் பேசுகிறது. ஸோ எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அம்மாவோட வீடியோவே பார்த்து பேசிட்டு போகிறேன், எனக்காச்சும் தெரிய போகுது அப்படின்னு, தெரிஞ்சால் நான் சொல்லிக்கிறேம்மா அப்படின்னு. வித் யுவர் பெர்மிஷன் நான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். Thank you for it too, sir.
ஓ, அவரோட வீடியோவும் ஆட்டே போட்டுருக்காங்க.
அண்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் எதுவும் கிடையாது மேம் எனக்கு.
பேச்சாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இது ஒன்று சார். ஏன்னா இப்போ எல்லா பேச்சுகளையும் யாரோ வீடியோவில் எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க, நாங்களே எங்கள் பேச்சுகள்லேருந்து ரிப்பீட் பண்ண முடியல. அதனால் எங்கள் உடனே எதில் சொல்ல, இது தர்மபுரியில் சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் தான் கேட்டோம்ன்றோம். ஸோ ரொம்ப புதுசு புதுசாக யோசிக்க வேண்டிய தார்மீக சிக்கலில் நாங்கள் இருக்கோம். அதனால் நாங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாதுன்றதுனால நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். இந்த வயதிலும் உங்கள் பேச்சை கேட்கணுன்றதுக்காக வந்தேன். ஒரு 3 நிமிஷம் தாமதமாக வந்ததுனால எனக்கு இடம் கிடைக்காது போட்டது, இருந்தாலும் மரியாதையை நடத்தினாங்க.
எனக்கு முழுமையான உடன்பாடு உண்டு. நானே அதைத்தான் சொன்னேன், இந்த உலகத்தில் இதுவரை அவனை போன்ற ஒரு அறிவாளி தோன்றியதாக நான் நம்பவில்லை. இது இந்த மண்ணுக்கு கிடைத்த சொத்து மாத்திரமல்ல, மானிடத்துக்கு கிடைத்த சொத்து திருக்குறள் என்பதிலே ரெண்டாவது கருத்தை எனக்கு கிடையாது. அடுத்த கேள்வி.
அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். என்னோடய பேர் சுரேஷ். ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்த உங்கள் ஸ்பீச் கேட்குறதுக்காக அதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அறம் செய்து பழக வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அது மாதிரி இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் இந்த சமுதாயத்தில் இன்றைய சூழ்நிலையில் எல்லாமே ஒரு மாதிரி வேடிக்கை பொருளாக பார்ப்பாங்க. போய் பேசாமல் இல்லை பாஸ்க்கு சம்படிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துமானா நினச்சது, அதாவது மற்றவங்க சப்போஸ் தப்பு செஞ்சால் கூட நம்மளால் எதிர்த்து போய் கேட்க முடியாமல் அமைதியாக சமுதாய ஒரு அகிம்சை வழியாக போகும்போது கூட நம்ம ஒரு கேள்வி பொருளாக மாறும். அதனால் என்ன இது, அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல அறம் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாது. ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறேன் நான். ஸோ அகிம்சை ஃபாலோ பண்ணுறது அறத்துக்கு வளர்க்குறதுக்கு ஒரு பேஸாக. இப்போ நம்மளை மாதிரி ஃபேமிலியில் வந்து ரொம்ப நீங்கள் அறம் வந்து வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு ஃபேமிலி செட்டப்ஸ் இருக்காது, அப்படி இப்படி எப்படியோ ஒன்று வந்து வந்துட்டுருக்கோம். பட் சமுதாயத்தில் பார்க்கும்போது எல்லோரும் மாதிரி நம்ம மாறிட்டு போயிட்டால் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டு மற்றவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம கேள்வி பொருளாக அந்த இடத்துல வந்து அறம் நசுக்கப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஸ்பீச் எல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐசிடியில் உங்களோட நிறையா தன்னம்பிக்கை ஸ்பீச் கேட்டிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்களேன். இப்படி தான் ஓகே எல்லாம் அமைதியாக போயிட்டா அப்படியே போகிற மாதிரி இருக்குமா? நான் ரொம்ப குழப்பறேன் நினைக்கிறேன், பட் என்னோடய பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்.
அதாவது நீங்கள் ஒன்று சொன்னப்போ எல்லோரும் கை தட்டினாங்க பார்த்தீங்களா, இந்த பாஸுக்கு வந்து சொம்படிக்கிற மாதிரி. அது அலுவலகங்களில் மாத்திரம் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கிற பிரச்சனை அதுதானே. எல்லா இடத்துலையும் அதுதான் பிரச்சனை. அது அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், ஊடகத்தில். நாம் எங்கே வேலை செய்தாலும் எல்லாரும் அறம் சார்ந்து தான் இருப்பார்கள்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அது எந்த காலத்தில், வள்ளுவர் காலத்திலேயே இல்லையே. அதனால தானே அறம் வலியுறுத்தல்னு எழுதினார் வள்ளுவர். வந்து எவ்வளவு அதிகாரம் எழுதியிருக்காரு, வாய்மையை பற்றி எழுதியிருக்காரு, கல்வியை பற்றி எழுதியிருக்காரு, ஈகையை பற்றி எழுதியிருக்காரு. எந்த அதிகாரத்திலும் வலியுறுத்தல்ன்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தலை. ஆனால் அறத்தை பற்றி சொல்லுகிற போது அறம் வலியுறுத்தல்னு சொல்கிறார். இது வலியுறுத்தப்பட வேண்டிய விஷயம், இது இயல்பாக வராது, இதை வலியுறுத்தணும். இதை வலியுறுத்துகிற சில பேர் சமூகத்தில் தனி மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி வலியுறுத்துகிற சில பேர் தனி மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்ததுனாக்க தலைவர்களாக மெளிர்வார்கள், காந்தி மாதிரி. ஆனால் காந்தி மிக தனிமையானவர், உங்களுக்கு தெரியுமா, மிக தனிமையானவர். சுதந்திரம் கிடைச்சானிக்கு அவர் ஒரு துளி கூட சந்தோஷமா இல்லை. மாளாத துயரத்தோடு மீளாத துக்கத்தோடு தான் காந்தியினுடைய மரணம் நடந்தது. நான் சொல்ல துணிவேன், கோட்ஸே ஒரு விடுதலையை காந்திக்கு கொடுத்தார் என்று நான் சொல்ல துணிவேன். நேர்மையான முறையில் அல்ல, தவறான முறையில். ஆனால் காந்திக்கு அது ஒரு விடுதலை. நேரத்தில் இருந்தார் அவர். மிக தீவிரமாக அரணை வலியுறுத்துபவர்களை சமூகம் எப்பவும் அப்படிதான் வைக்கும். நம்ம அந்த உயரங்களுக்கு நாமால் நம்ம எல்லாராலையும் போக முடியாது. ஆனால் அதற்கான ஒரு முயற்சி நம்ம கூட இருக்கணும். அலுவலகத்தில் வந்து சின்ன 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 விஷயங்களில் அறம் என்பது பலியாவதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்த அலுவலகத்தில் அறம் என்பது பெரிய அளவில் காவு வாங்கப்படுகிற போது, இங்கே எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்றது போது, எதிர்க்க துணிகிற ஒருவருக்கு என்ன நடக்கும்னாக்க, சுடுகாட்டில் தனியாக போய் சகாயம் சார் படுத்தாரு, அதுதான் நடக்கும். ஆனால் சில பேருக்கு அதிலிருந்து மீண்டு வருகிற ஒரு தலைமை பண்பு இருக்கிற போது அவருக்கு பின்னால் நிறைய பேர் போவாங்க. உதயசந்திரன் சார் பின்னாடி இவ்வளோ பேர் போகிறதுக்கு அது ஒரு காரணம். இந்த பாதை எளிதானதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த பாதை கடினமானது. முடிந்த வரையில் நாம் போனால்தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இதை நம்ம விட்டுட்டு போக முடியும். இல்லாட்டா கவலையாக இருக்கு. பையன் உண்மை பேசினாலே இனிமேல் நம்ம கவலைப்பட்டுருவோம் போல இருக்கு. ஐயோ என்ன எப்போ பார்த்தாலும் இவன் உண்மையே பேசிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு, அந்த வாழ்க்கைக்கு அவங்கள தள்ளிட்டு நாம் போயிடக்கூடாது இல்லை. அதற்கான ஒரு முயற்சியை பற்றி தான் நான் பேசிட்டேன். நன்றி.
கோபக்கார சண்டக்கார கருப்பு சாமி பெத்த பேர வண்டர்கார தண்டர்கார மாஸ்க போட்டா மின்னல் வீர
நான் வாக்கிங் போனேன். எங்கே அமெரிக்காவிலேருந்து வந்த அடுத்த நாள் என் தெரு ஆள் நாலு பேர் வந்தான் அமெரிக்கா ஞாபகம் வந்தது. ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூன்னு நின்றுட்டானுங்க. என்னை பயந்தா மாதிரியே பார்க்குறான். கடிச்சிடுவோன்னு அதில் ஒருத்தன் சொல்கிறான், சார் 1.5 மாதம் குளூரில் இருந்துட்டு வந்தான்ல, அதாவது ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் மூளை கிளம்பிச்சுன்றான். அமெரிக்கா ஞாபகத்தில் என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு காஃபி கொடுமான்னு கொடுத்தா அமெரிக்கா ஞாபகம் வந்தது. தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ அப்படின்னு அவ்வளோதாங்க. சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா 20 வருஷத்தில் எந்த காலத்துலையும் சொன்னதில்லை நம்ம. இவன் திடீர்னு அவன் என்ன நினச்சிட அழுதா, அவ்வளோ சொன்னான்னு இல்லை சார், வேறு யாருக்கோ சொல்கிறதா இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சினுக்கிறான். அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ்நாட்டில் வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும் இல்லை. நீங்கள் இங்கே ரொம்ப பேர் இருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து வணக்கம்னு சொன்னால் ஒரே குழப்பமாக இருக்கும். அதனால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டிங்கன்னா அதை நான் வணக்கம்னு எடுத்துக்கேன். அதுலேயே பாதி பேர் தான் தட்டியிருக்கீங்க, ஏன்னா மீதி பேர் கையில் மொபைல் இருக்குது, அதை மடியில் வச்சுட்டு தட்டுங்க, அப்போ இன்னும் நல்லா சத்தம் வரும். அந்த கேமராக்கு அப்புறம் சத்தமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இன்றைக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு, உங்கள் பேச்சு கேட்க வந்திருக்காங்கன்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் கூட எனக்கு முன்னால் பேசின அண்ணன் சொன்ன மாதிரி அறநிலைத்துறை அமைச்சரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டமாக கூட இருக்கலாம். இது வந்ததுனால நான் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, முதல்ல பேசுகிறவங்க புத்திசாலின்னு, அந்த புத்திசாலி நான் தான். ஏன்னா மணி 8 ஆயிடுச்சு, இப்போவே பாதி பேர் யோசிப்பீங்க. வீட்டுக்கும் ஒரு சாதனை மனசுக்கு பிடிக்கும் ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கு என்று தனித்துவமாக இந்த பஸ்ஸில் டிக்கெட்டு, எனக்கு அதை விட ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா சார், இன்னைக்கு கூட நம்ம குடும்பத்திலேயே எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்திலேயே பையனுங்களை படிக்கிற அளவு பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதில்ல, அதான் உண்மை ப்ராக்டிக்கலாக. ஏன் இல்லை, என்னென்னா பொண்ணு எப்படி இருந்தாலும் வேறு வீட்டு கொடுக்க போகிறோம், ஸ்கூல் முடிச்சவொடனே நிறுத்திடுவோம், ஏன்னா சரி போதும் வேறு வீட்டுக்கு போகிறவ தானே அப்படின்வோம். அதுவும் இல்லாமல் பிஏ மட்டும் முடிச்சதுன்னா இளங்கலையோடு நிறுத்திடுவோம், ஏன் இது போதும், அப்போ குழந்தைக்கு டியூஷன் கற்றுக் கொடுக்கறதுக்கு இது போதும். ஏன் அதுவும் இல்லாமல் மேல் படிப்பு படித்தா அதுக்கு மேலே ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், சவரம் அதிகமாக போடணும், இந்த டென்ஷன்லேயே விட்டுருவாங்க. பெண்ணை வளர்க்கும் போதே படிப்பு செலவு வந்து கல்யாண செலவோடு கூட்டு சேர்த்து பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் மேற்படிப்பு படிக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று சொன்னவுடன் எல்லா குழந்தை, சார் பெண்களுக்கு கல்வியை யார் தருகிறாரோ அவன் தெய்வம் சார். ஒரு பெண்ணுக்கு சொத்து எது தெரியுமா, நம்ம எழுதி கொடுக்குற வீடு இல்லைங்க. அண்ணங்காரன் எப்படி ஏமாத்திடுவான், சொந்தக்காரன் எப்படி ஏமாத்திடுவான், நீங்கள் கல்வியை கொடுங்க, அவங்க நாளைக்கு 4 வீடை பார்த்துப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பெண்களுக்கு கல்வியை கொடுத்த நம்முடைய முதலமைச்சர், நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் நினச்சேன், மக்கள் அண்ணன் வந்து போடும்போதே சொன்னார், இந்த கட்சி ஆட்சியில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மகிழ்வீட்டை பார்த்துருந்த, அதனால் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி, இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க முடியாது, நம்மளே நம்ம மனசை மகிழ்ச்சியாக மாற்றணும். மகிழ்ச்சியாக இருக்கோமானாக்கா இல்லை, உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்கும், எல்லாமே டென்ஷனாக சுற்றி நிற்கிறான். அன்னைக்கு தான் டிச்சார்ஜ் ஆன மாதிரி எப்படி, ஆமாங்க, நம்ம நல்லா இருந்தாலும் அடுத்தவனுக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம், பார்த்துக்கிட்டீங்களா. அன்றைக்கி ஆஃபீஸுக்கு கிளம்பி வரேன், தெருமுனையில் என் ஃப்ரெண்டு பார்த்தான், எப்படா இருக்கேன்ன, நல்லா இருக்கேன்ன, அவன் சொல்கிறான் இல்லையே அப்படின்றான், நான் சொல்கிறேன் நல்லா இருக்கேன்னு, அவன் சொல்கிறான் இல்லையேன்றான், இல்லைடா 6 மாதத்துக்கு முன்னால் பார்த்தா இழைச்சிருக்கியே அப்படின்னா, இல்லையே இழைச்சிருக்கடா, கண்ணங்கிட்ட கருப்பு வந்துச்சு, முடி கொட்டிடுச்சு, டே தொக்கு வந்துச்சுடானா, எனக்கு அப்போவே ஜுரம் வந்துச்சு. அதாவது என்னை ஏதாவது நர்சிங் ஹோமில் சேர்க்காமல் போகிறது இல்லைன்னு முடிவோடு இருக்கான் சார். இது இல்லை தலைமுடி கொட்டுதுன்றான் சார், அவனை என்ன சார் சொல்கிறது, டென்ஷன் ஆகிட்டேன், பிபி ஏது, டக்குன்னு கேட்டான், உனக்கு பிபி இருக்கா அப்படின்னா, இல்லைடான்னு, சுகரு, இல்லைடா, வயசு 51, வரும் வரும், எப்படிண்ணா எனக்கு வந்திருக்க, நீ நானும் ஒரே வயசு தானே. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவனா அப்படி தான் இருக்கான், நம்மளே யாராவது சிரிக்கிறோமா தானா, எதிர்க்க வரானே அவனை பார்த்து சிரிக்கிறோமா, இல்லை தெரிஞ்சவன் சார், யாராவது வந்து வணக்கம் சொன்னாலே பயமாகுது சார், கடன் கடன் கட்டுருவானே, நம்ம வணக்கம் சொல்லி எவனா அதை திருப்பி சொல்ல வச்சுக்கோ, அப்பவும் பயமாக இருக்குது, நம்மளை பற்றி எவனோ போட்டு கொடுத்துருக்குறான் பொழுதுன்னு. ஏன்னா டெய்லி சொல்கிற மனுஷன் இன்றைக்கி சொல்லியேப்பான்னு, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ஒரு ஒரு மாலுக்கு போங்க, இல்லை ஒரு பில்டிங்க்கு போங்க, இல்லை ஆஃபீஸுக்கு போங்க, ஒரு லிஃப்ட்டு உள்ளே ஏறுங்க, லிஃப்ட்டு பயணம் எவ்வளோ நேரங்க, செகண்டு, வினாடிகளில் போயிடும். இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் கிடையாது லிஃப்ட்டில், நம்ம லிஃப்ட்டில் உள்ளே ஏறுறோம், ஏற்கனவே 3 பேர் நிற்பான் பார்த்துக்கிறீங்களா, நம்ம 4வது ஆளாக ஏறுறோம், உள்ளே இருக்கிற 3 பேரும் என்றைக்காவது சிரித்த முஞ்சோட ப்ளீஸ் கம் சொல்லுவான், நம்மளை பாகிஸ்தான்லேருந்து வந்த மாதிரி பார்ப்பான். சரி நம்ம உள்ளே ஏறுறேன் அவங்கள பார்த்து வணக்கங்க அப்படின்னு உள்ளே சொல்லுவோம். நம்மளும் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக போய் நிற்போம். உள்ளே பார்த்துக்கிறீங்களா, நாலே பேர் இருப்பான் சார், நவகிரகம் மாதிரி நிற்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு பின்னால் இருக்கிற பிளைவுட்டில் முட்டி நிற்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஷூ அன்றைக்கி தான் திருடின்னு வந்த மாதிரி அதையே பார்த்து நிற்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டு 1, 2, 3ல ராக்கெட் வர மாதிரி அதையே பார்த்துருவோம். டாய் 7th ஃப்ளோரில் இறங்க போகிறேன் அது நான் அங்கே பார்க்குறேன். ஒருத்தர் ஒருத்தர் வணக்கமே சொல்கிறதில்ல, மன்னிக்கணும், இது இங்கே தான். நான் அமெரிக்காவுக்கு வருஷம் போகிறவன், அங்கெல்லாம் சில வீட்டில் தங்குவேன் சார். வெளியில் வந்து பார்த்தா அமெரிக்கன் நடந்து போவான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவனுக்கு தெரியாது. நடந்து போயினே இருப்பான் சார், அவன் பான் சார் 7 அடி, நம்ம அவன் தோளுக்கு கீழே இருப்போம். பார்த்த உடனே ஹாய் மார்னிங் அவைய குட் டே அப்படின்ட்டு போயினே இருப்பான். திருப்பி சொல்கிறமான்னு கவலைப்பட மாட்டான். அதுதான் தனி மனித ஒழுக்கம். ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தா விஷ் பண்ணணும், அன்பு செலுத்தணும். நம்ம ஊரில் அது கிடையாது, அங்கேயும் அப்படி தான். நம்ம இங்கே உங்கள் சும்மா பேசிட்டுக்கிறோம், அமெரிக்காவில் குடும்பங்கள் சிதைந்து விட்டது, இந்தியாவில் குடும்பம் கெட்டியமாக இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அமெரிக்காவும் நல்லா இருக்கு. அமெரிக்காவிலலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. நானும் தங்கியிருக்கிற வீட்டிலலாம் அப்படி தான். அந்த அம்மா சமையல் பண்ணோம், வீட்டுக்காரர் சாத்திரம் தொடக்குவார், ஆமாங்க சிரிச்ச மாதிரியே தொடக்குவோம். என்னங்க உண்மையிலே இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு நம்மக்கிட்ட வந்து ஃபில் அவுட் நிற்பான் தெரியுமா, ஐ எம் அமெரிக்கன் செட்டில்டு, க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், எல்லாம் அங்கே சாமான் தொலைக்கினுக்கிறான். நம்ம இங்கே வந்து அது பெரிய கஷ்டம் நினச்சினுக்கிறோம், அவங்க சிரிச்சிக்கினே தொலைக்கிறான். தொலைக்கினே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், டார்லிங் ஏதாவது வெசல் இருக்கா, அது 2 குண்டா எடுத்து போட்டு அதையும் சேர்த்து தொலைக்கிறான். ஆனால் தொலைக்கிறான் சார், அந்த பொண்ணு கடைசியாக சொல்லி தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு ஃப்ரெண்டு. ஆஃபீஸ் ரூமில் அந்த ஆளுக்கு இந்த பொம்பளை நம்ம அம்மா ரெடி பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது, அவன் சொல்கிறான் தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ, நல்ல பழக்கம். சரி இந்த நல்ல பழக்கத்தை நம்ம ஏன் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் வந்து சென்னைக்கு, நான் ராயப்பேட்டையில் அண்ணனுக்கு தெரியும், ராயப்பேட்டையில் தோமையப்பன் தெருவில் இருக்கேன், எங்கள் தெருவில் ஆட்டோவே பெரிய விஷயம். நான் வாக்கிங் போனேன் எங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்த அடுத்த நாள், என் தெரால் 4 பேர் வந்தோம் அமெரிக்கா ஞாபகம் வந்தது. ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூன்னு நின்றுட்டானுங்க, என்னை பயந்த மாதிரியே பார்க்குறான், கடிச்சிடுவோன்னு. அதில் ஒருத்தன் சொல்கிறான் சார், 1.5 மாதம் குளூரில் இருந்துட்டு வந்தான்ல, அதாவது ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் மூளை கிளம்பிச்சின்றான். அமெரிக்கா ஞாபகத்தில் என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு காஃபி குடுமானே கொடுத்தா அமெரிக்கா ஞாபகம் வந்தது, தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு. அவ்வளோதாங்க, சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா 20 வருஷத்தில் எந்த காலத்துலையும் சொன்னதில்லை நம்ம. இவன் திடீர்னு அவன் என்ன நினச்சிட்டு அழுதா, அவளை சொன்னான்னு இல்லை சார், வேறு யாருக்கோ சொல்கிறத இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சினுக்கிறான். அதனால் அது ஒத்துக்க முடியாது, சிரிச்ச மாதிரி இருக்கணும் சார். நிறைய பேர் சேஞ்சஸை பற்றி கவலைப்படாமல் எல்லாத்துக்குமே கவலைப்படுவான், ரொம்ப கஷ்டம். இந்த நாட்டில் தான் நம்ம ஊரில் தான் நல்லது செய்யறதா இருந்தால் கூட யோசிக்கணும். வள்ளுவர் சொல்லியிருக்கார், நல்லது செஞ்சால் கூட ஜாக்கிரதை. உண்மையிலேயே நல்லது செஞ்சு மாற்றலாம் இருக்கான், நல்லா அந்த மாதிரி நிறைய மாற்றியிருக்கேன். நாங்கள் பேச்சாளர் பேசி காசு வாங்குறவங்க, சரியா ப்ரொஃபஷ்னலாக அப்படி தான். நான் வந்து ஏதாவது சேவை செய்யலாம்னு நினச்சி செங்கல்பட்டு மதுராந்தகத்து நடுவில் ஒரு முதியோர் இல்லை இருக்குது, உண்மையான அநாதங்க சார், ஆளுங்க யாரும் இல்லை, அவங்களுக்கு யாருமே கிடையாது, எல்லாம் சீனியர் சிட்டிசன், ஒரு 60 பேர் இருப்பாங்க. அந்த காப்பகத்துக்கு போய் மாதம் 1 நாள் நான் பேசுவேன், காசு வாங்க மாட்டேன், எனக்கால முடிஞ்ச சேவை நல்லது பண்ணலான்னு. அவங்களும் சிரிப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் கூட இ பாஸ் வாங்கின்னு போய் பேசியிருக்காங்க, அந்த அளவுக்கு சேவை பண்ணலான்னு நினச்சேன், நினச்சி பண்ணேன். ஒரு 4 மாதம் முன்னால் அங்கே போனேன், பேசினேன், அங்கே ஒரு பெரியவர் கூப்பிட்டார், அங்கே ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்சிது. தலையில் கை வச்சு, நல்லா தம்பி ரொம்ப நல்லது, நீங்கள் வந்து நீ வர அன்றைக்கெல்லாம் நாங்கள் உண்மையிலே சிரிக்கிறோம் தம்பி, இன்னும் ஒன்று சிரிப்போம், நீ போன பிறகு நீ சொன்னதையே சொல்லி சிரிப்போம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்னென்ன நீ நினச்ச நாள் வர, ஏன்னா நான் கூட்டம் இல்லாத நாத்திகம்மா தான் போவேன், எனக்கு கூட்டம் இல்லாத நாத்திகம்மா, நீ நினச்ச நேரம் வர, நினச்ச நேரம் போகிற, நீ ஒன்று செய்ய, பேசாமல் எங்களோட இங்கேயே தங்கிடு. எது ஆதரவற்ற முதியோர் இல்லம், இங்கேயே எங்களோட தங்கிடு, நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று பேசினுக்கலான்னு நான் அந்த காப்பகத்தை உரிமையாளர்கிட்ட போய் சொன்னேன். அண்ணா இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டான் மாதமானா என்னால், ஏன்னா கண்டிஷனாக அட்மிஷன் போட்டுருவாங்க போல இருக்கு. அதனால் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன்னா நன்றி வணக்கம்னு வந்துட்டான். எப்பவுமே எது நல்லது நல்லது உங்களுக்கு மெட்ராஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் மெட்ராஸ் தானே. சில ஸ்கூலு ட்ரஸ்டி அந்த பஸ்ஸு வேன்லெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பின்னால் எழுதியிருக்கோம், இந்த வாகனம் சாலை விதியை மீறினால் கீழ்கண்ட தொலைபேசியில் ஃபோன் செய்யவும் பார்த்துருக்கீங்களா. ஒரு நாள் பாரதிய சாலையிலேருந்து நான் லெஃப்ட் எடுக்கிறேன், கண்ணகி சாலைக்கு லெஃப்ட்டு, எனக்கு பக்கத்தில் ஒரு அதே மாதிரி வண்டி பின்னால் எழுதியிருக்கு, ஒரு இன்ஸ்டியூஷன் வண்டி, நல்லா வேகமாக சிக்னல் இருக்குது சார், கவலையே படாமல் லெஃப்டாக திரும்பி ரேஷாக ட்ரைவ் பண்ணான். டக்குன்னு அதை பார்த்தா அந்த நம்பரு மனப்படம் ஆயிடுச்சு, ஏன்னா ஃபேன்சி நம்பரு, செல் நம்பர் இல்லை லேண்ட்லைன், ஃபேன்சி நம்பரு, மனப்படம் ஆயிடுச்சு. அதில் எழுதியிருக்கான் சாலை விதியை மீறினால் ஃபோன் செய்யவும்னு. சரி நம்மளால் முடிஞ்ச சமூக சேவை செய்யலான்னு ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன பண்ணேன், அவனுக்கு ஃபோன் அடித்தேன். ஒரு ஆள் எடுத்தார், சார் வணக்கம், இந்த மாதிரி உங்கள் பஸ்ஸு ஒன்று ஸ்பீடாக கண்ணகி சாலை கிட்ட அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் சார், வெரி குட் வெரி குட், உங்கள் பேர் அப்படின்னாரு. மோகன சுந்தரம் சார், உங்கள் அட்ரஸ்ஸு செல் நம்பர் சொல்லுங்கள். நான் என்ன நினச்சிக்கினேன் சார், அவார்டு கொடுப்பாடு கொடுப்பானுங்க, மிஸ் ஆகிட போகுதுன்னு கரெக்டாக அட்ரஸ் பின்கோடோட செல்ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தேன். எல்லாம் கொடுத்துட்ட பிறகு அவன் சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்டான். இந்த ஆஃபீஸுக்கு போகிறவன் ஆஃபீஸுக்கு போகாமல் ஃபோன் பண்ணினா இருக்க, அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவரே நான் தான்டா, ஆஃபீஸ் நான் வந்து தான் திறக்கணும், லேட் ஆகிடுச்சின்னு சீக்கிரம் வந்தேன். அதான் நல்லது பண்ணுறதா இருந்தாலும் உஷாராக இருக்கணும், பிரச்சனை வரும், ஆனால் அதுக்காக கவலைப்படக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் எவ்வளோ நேரம் இவன் பேசுவான்னு, நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன், ஒரு 20 நிமிஷம் போசுங்க அது போதுன்னு. இந்த மாதிரி பெரிய கூட்டத்தை பார்த்தா எப்போவுமே பேச்சாளர்களுக்கு அண்ணனே பாவம், நல்லா பேச ஆரம்பித்தாரே நிறுத்திட்டார். அந்த பெரிய பேச்சாளர் எப்போவுமே கூட்டத்தை பார்த்தோன்னு ஒரு ஆர்வம் வரும், ஒரு பேச்சாளர் இந்த மாதிரி நல்ல கூட்டம் ரசிக்க மாட்டேன்னே அறவர் பேச சொன்னாங்க, பேசினார் நல்லா ரசித்தாங்க, சும்மா இருக்கணும் இல்லை, இன்னொரு காலவர் பேசினாங்க, ஏதோ கூட்டம் பெருந்தன்மையாக ஒத்துக்குச்சு.
எங்க பர்டி அமைக்கு தூக்கி அமுக்கு மாமே.
நொடியதே விளக்க விளக்க சரிதம் ருத்ர நாட்டம் நடக்குதே.